மாலை வணக்கம் நேயர்களே, எட்டு திக்கும் ஒலிக்கும் எங்கள் இசை ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன் வழங்கும் உங்கள் மெல்லிசை.
ஹாய், ஹலோ, வணக்கம். ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன் வழங்கும் மெல்லிசை வானொலி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக நான் உங்க நாகராஜன் வந்திருக்கேன். வழக்கம் போலே நம்ம ஒரு திருக்குறளை சொல்லியே இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிருவோம். இந்த திருக்குறள் வந்து பொருட்பால் கீழே வர்ற பொருள் செயல் வகைன்ற அதிகாரத்து கீழே வர்ற ஒரு திருக்குறள். அது என்ன திருக்குறள் அப்படின்னா, பொருள் அல்ல வரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். மெதுவாக இன்னொரு தடவை சொல்றேன் எல்லாருக்கும், பொருள் அல்ல வரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். இந்த திருக்குறளே மிக எளிய நடையில எழுதியிருக்காரு திருவள்ளுவர். எல்லாருக்கும் இப்ப கூட புரிஞ்சிருக்கும், பொருள் அல்லவரைன்னா ஒரு மதிப்பில்லாதவரை கூட, ஒரு மதிப்பில்லாத ஒருத்தரை பொருளாக செய்யும், அந்த அவரை மதிப்பு மிக்கதா ஆக்கும் அப்படின்னா, இந்த உலகத்துல என்னன்னா பொருள் தான், இந்த பணம் தான் ஒருத்தனை வெல்த் தான், ஒருத்தனோட வெல்த் தான் அவனோட மதிப்புள்ளதாக்கும் அப்படிங்கறத அந்த திருக்குறளோட சாராம்சம். சோ இந்த திருவள்ளுவர் வந்து நாட் ஒன்லி அறத்தை பத்தி மட்டும் பேசல, பொருளை பத்தியும் பொருளோட இம்பார்ட்டன்ஸ பத்தியும் பேசியிருக்காரு. சோ பொருள் வெல்த்தா இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எவ்வளவு உங்களோட இளமை காலத்துல அதை ஏர்ன் பண்ணி ஒரு வெல்த்தி ஆக்க முடியுமோ ஆக்கணும் அப்படிங்கறத ரொம்ப வலியுறுத்துறாரு. ஏன் அப்படின்னா, உனக்கு மதிப்பே இல்லாதவரை கூட ஒரு மதிப்பாக்குறது வேற இந்த உலகத்துல எதுவுமே இல்ல, பொருள் தான் அப்படின்னு சொல்லுது அந்த திருக்குறள். ஓகே நேயர்களே, வாங்க நம்ம முத பாட்டை கேட்க போவோம். அந்த பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன் நேயர்களே. டிசம்பர் 11ஆம் தேதி மிக முக்கியமான நாள் நான் நினைப்பேன். ஏன் அப்படின்னா மகாகவி பாரதியாரோட பிறந்த நாள். நிறைய பேருக்கு தெரிஞ்சுதான் இருக்கும், தெரியாதவங்களுக்கு வருஷ வருஷம் நம்மளும் அதை சொல்லுவோம், சொல்லிக்கிட்டே இருந்தா அப்படியே கண்டினியூவா எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வா. ஏன்னா அந்த இதை மறக்கக்கூடிய நாள் கிடையாது. ஏன்னா அவரை வந்து ஒரு தேசிய கவியா நம்ம வச்சிருந்தோம், அவரோட பாடல்கள்லாம் நாட்டுடைமை ஆக்கியிருந்தாங்க. அப்படிப்பட்ட பாடல் நிறைய பாடல் எழுதியிருக்காரு. ஆனா அவர் குறிப்பா எனக்கு எது பிடிக்கும் அப்படின்னா, அவர் எழுதின புதிய ஆத்திச்சூடியில ஒரு சில வரிகள் வந்து ரொம்ப ரொம்ப நம்மளையே ஒரு மோட்டிவேட் பண்ற அளவுக்கு ஒரு நல்ல கருத்து இருக்கும். ரெண்டு மூணு வார்த்தையெல்லாம் இருக்கும், அது நம்மள ஒரு புஷ் பண்ணணும்னு வச்சுங்க ஒரு இடத்துல இருந்து நம்ம அந்த அளவுக்கு ஒரு உற்சாகம் தரக்கூடிய வரிகளா இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில தேர்ந்தெடுத்த ஆத்திச்சூடி இதைத்தான் சொல்ல போறேன் உங்களுக்கு. அது என்ன அப்படின்னா, தோல்வியில் கலங்கேல், கெடுப்பது சோர்வு, துன்பம் மறந்திடு, நொந்தது சாகும். இந்த பாருங்க, நொந்தது சாகும், நொந்தேனா உனக்கு வாழ்வு இல்லை அப்படிங்கறதான். அப்படி நொந்து நோ கூடாது, எதுனா துணிச்சலா இருக்கணும் அப்படிங்கறதான் அங்க சொல்ல வர்றாரு. சிதையா நெஞ்சு கொள், பணத்தினை பெருக்கு, நன்று கருது, நாளெல்லாம் வினை செய், நினைப்பது முடியும். நாளெல்லாம் வினை செய், நினைப்பது முடியும் அப்படின்னு ஒரு நல்ல கருத்துள்ள வெறும் ரெண்டு வார்த்தைகள் மூணு வார்த்தைகள்ல ஒரு சரியான ஒரு உணர்வு பூர்வமா எழுதியிருப்பாரு பாரதியார். அதனாலதான் அவரு தேசிய கவின்னு நம்ம சொல்றோம். ஓகே, அந்த புதிய ஆத்திச்சூடி சில வரிகள் வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். ஓகே, வாங்க நம்ம பாட்டை கேட்போம். சில நேரங்கள்ல வார்த்தை ஜஸ்ட் ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தைக்கு கூட பெரிய அளவுல மனிதனோட மூட சிங் பண்ணிரும் அப்படிங்கறது உண்மைதான். ஆக்சுவலா ஏன் அப்படின்னா, இப்ப ஒரு பரஸ்பரம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு கணவன் மனைவி பேசிக்கிட்டு இருக்காங்க வைங்களேன், அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது நீ எப்பவும் இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அது ஏதோ ஒரு மாதிரி தாக்கின மாதிரி அவங்களுக்கு ஒரு எரிச்சல், அதை கேட்கறவங்களுக்கு எரிச்சலாயிரும். அப்ப அவங்க அது அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு ரெடி ஆயிருவாங்க அவங்க ஏதாவது சொல்றதுக்கு. அதுக்கு பொதுவா அவங்க இதே வந்து இது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, இது எப்படி செய்யறது, நீ வேணா வா நம்ம ரெண்டு சேர்ந்து செய்வோம் அப்படின்ட்டாங்கன்னா ஓகே அப்படின்ட்டு அப்படி சேர்ந்து பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் கிடைக்கும். அப்ப வந்து அந்த மூட் ஸ்விங் ஈஸியாது பாருங்க, நீ எப்பயும் இப்படித்தான் அப்படின்னும் போது அவங்களோட எழுத்து கேட்கறவங்களுக்கு வந்து டக்குனு ஒரு மூட் ஸ்விங், நல்ல இதுல இருந்து டக்குனு ஸ்விங் ஆயிடும். அது இது ஏதோ எனக்கு கஷ்டமா இருக்கு, எங்க வாங்கணும்னா ஓகே ஏதோ கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு அதே அந்த நார்மலா பிளாட்டா இருக்கும் அவங்க மூட் ஸ்விங் ஆகாம அப்படியே நம்ம கூட எதுக்கு கூப்பிடுறோமோ அதை நம்ம கூட வந்து எதுனாலும் செய்வாங்க. அதனால அந்த வார்த்தை தேர்வுங்கிறது ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸ். அதே மாதிரி வார்த்தை தேர்வு மட்டும் இல்ல, அந்த டோனும், நீ ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்றதுக்கும் நீ ரொம்ப நல்லவன்டா அப்படின்றதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கும். அதனால அந்த டோனும், வார்த்தை தேர்வும் அந்த டோனும் ரொம்ப பெரிய முக்கியம். நம்ம ஈஸியா யாரையும் டேமேஜ் பண்ணலாம், அந்த டேமேஜ் பண்றது மூலமா அவங்க திரும்ப நம்ம கிட்ட இது பண்ணலாம். கடினமா பேசுறதுல வேண்டிய இடத்துல பேசலாம், தப்பு இல்ல. ஆனா அதுக்காக ஒரு குடும்பத்துல ஒரு உறவு முறை, ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு கணவன் மனைவி, ஒரு அப்பா மகன்கள் மகள்கள் இடையிலான ஒரு உறவு பேசும் போது, நிதானமா பேசும் போது அதுக்கான எதிர்வினை வந்து சரியான வகையில நடக்கும். அப்ப அடுத்த இடத்துக்கு மூவ் ஆயிட்டே இருப்பாங்க, அந்த கான்வர்சேஷன் வந்து எவால்வ் ஆகும். அதை விட்டுட்டு நானும் நம்ம ஏதோ தடிப்பா பேச அந்த கான்வர்சேஷன் எவால்வ் பொதுவா அது பிரேக் ஆகத்தான் முடியும். சோ வார்த்தை தேர்வும் நம்ம பேசுற டோனும் ரொம்ப முக்கியம். ஓகே நேயர்களே, வாங்க நம்ம அடுத்த பாட்டை கேட்போம்.
மேலும் கூறும் ஆறும் கரையும் அம்பும் வில்லும் பாட்டும் உரையும் நானும் அவளும் நானும் அவளும் உயிரும் உடம்பும் நரம்பும் யாரும் பூவும் மனமும் நானும் அவளும் உயிரும் உடம்பும் நரம்பும் யாரும் பூவும் மனமும் அவளும் நானும் தேனும் இனிப்பும் அவளும் நானும் சிரிப்பும் மகிழும் அவளும் நானும் திங்களும் குளிரும் அவளும் நானும் கதிரும் ஒளியும் அவளும் நானும் அமுதும் தமிழும் அவளும் நானும் அலையும் கடலும் அவளும் நானும் தவமும் அருளும் அவளும் நானும் வேறும் மரமும் ஆளும் நிழலும் அசைவும் நடிப்பும் அணியும் பணிவும் அவளும் நானும் அவையும் துணிவும் உழைப்பும் தழைப்பும் அவளும் நானும் அழித்தலும் புகழும் அவளும் நானும் அமுதும் தமிழும் அவளும் நானும் அமுதும் தமிழும்
நியூசிலாந்துல வந்து நிறைய பேர் வந்து இந்த டிமு யூஸ் பண்ணுவாங்க. டிமுல ஆர்டர் பண்றவங்க நிறைய பேர் வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ஆர்டர் பண்ணதுக்கும் அந்த பொருள் டெலிவரியான சைஸுக்கும் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு சில பேர் நான் ஒரு போட்டோ ஆர்டர் பண்ணேன், நான் ஆர்டர் பண்ண போட்டோ வந்து ஃபேமிலி பேக்கு, ஆனா எனக்கு டெலிவரி ஆனது சாம்பிள் பேக்கு அப்படின்னு பெரிய கோபமாயிருவாங்க ஒரு சில பேர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆமா, இந்த மாதிரியான டிமு மாதிரியான சைட்ல நம்ம ஆர்டர் பண்ணும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். பல செல்லர்ஸ் வந்து கோத்ரு பண்ணணும், பல ரிவ்யூ எழுதிருந்தா ரிவ்யூ எல்லாம் படிச்சு பார்க்கணும். ரிவ்யூ இல்லாம நம்மளா போய் ஒரு பொருள் ஆர்டர் பண்றதுங்கிறது டிமு மாதிரியான சைட்ல நம்மளே நமக்கு வச்சுக்கிற ஆப்பு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ரிவ்யூ இருக்கணும் கண்டிப்பா, ஒரு 10 பேர் ரிவ்யூ பண்ணணும். அந்த ரிவ்யூ கூட சில பேர் அவங்களா ஆள் வச்சு எழுதுறாங்கன்னு சொல்றாங்க. இருந்தாலும் ரிவ்யூவே இல்லாம நீங்க எப்படி ஒரு செல்லரை நம்புறது? அதனால ஒரு 4 செல்லரை பார்க்கணும், ஒரு அதே ப்ராடக்ட் யாராவது வாங்கியிருக்காங்களான்னு கேட்கணும், அப்புறம் ரிவ்யூ படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஆர்டர் பண்ணணும். அப்படி பண்ணீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 70% ஆகுது டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதாவது டிசப்பாயின்மெண்ட் ஆகாம இருப்பீங்கன்னு வச்சுங்களேன். ஓகே நேர்களே, வாங்க நம்ம அடுத்த பாட்டை கேட்போம்.
ஈரமான ரோஜாவே என்னை பார்த்து மூடாதே, மூடாதே கண்ணில் என்ன சோகம் போதும் ஏங்காதே என் அன்பே ஏங்காதே, ஈரமான ரோஜாவே என்னை பார்த்து மூடாதே கண்ணில் என்ன சோகம் போதும் ஏங்காதே என் அன்பே ஏங்காதே. என்னை விட்டு போகும், என்னை பார்த்து ஒரு மேகம் ஜன்னல் சாத்தி விட்டு போகும். உன் வாசலில் என்னை கோலம் இடு, இல்லை என்றால் ஒரு சாபம் இடு பொன்னாரமே. தண்ணீரில் மூழ்காது காற்றுள்ள பந்து என்னோடு நீ பாடி வாசிந்து, ஈரமான ரோஜாவே என்னை பார்த்து மூடாதே. கண்ணில் என்ன சோகம் போதும் ஏங்காதே என் அன்பே ஏங்காதே. கோழை நேரம் கூடி வந்த வேளை நீ நெஞ்சை மூடி வைத்த கோழை. என் நெஞ்சிலே இனி ரத்தம் இல்லை, கண்ணீருக்கே நான் தத்துப்பிள்ளை. என் காதலி உன் போல என் ஆசை தூங்காது ராணி, கண்ணீரில் தள்ளாடுதே தோணி.
ஒரு தடவை நான் இந்தியால பயணம் பண்ணும் போது இமயமலையில இருந்து வந்த ஒரு சாமியாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் ஆனாரு என்கிட்ட ஒருத்தர். அவர் அப்படி பேசிக்கிட்டே இருக்கும் போது அவர்கிட்ட, நான் இந்த மாதிரி இமயமலையில இருந்து நான் வர்றேன், இவன் அங்கேயே இமயமலையில இருந்து ஒரு பல நூறு வருஷமா இருந்த ஒரு தேன் நான் கொண்டு வந்திருக்கேன், இதை வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாரு. ஓ தேனா, என்ன நீங்க வாட்டுக்கு பல நூறு வருஷமா அப்படின்னு நீங்களும் நினைக்கலாம் நேயர்கள், ஆனா உண்மையிலே தேனுக்கு வந்து எக்ஸ்பயர் இல்லாதன்றதுனால அவரு அப்படி சொன்னாரு. எனக்கு ஆச்சரியம் தான், ஆனா அவரை நம்புறதா வேணாமான்னு எனக்கு தெரியல. அதனால அப்ப தேனை வாங்காம வந்துட்டேன்னு வச்சுங்களேன், ஏன்னா நம்ம அவரை முன்ன பின்ன பார்த்ததுல தெரியல. ஆனா அவர் சொன்னது விஷயம் வந்து உண்மைதான். தேன்கிறதுக்கு எக்ஸ்பயர் ஆகாத ஒரு பொருள், அது ஒரு வேக்ஸ் தானே, அது அதனால கெட்டு போகாத பொருள். ஆனா இங்க எங்க போனாலும் இப்ப தேன் கிடைக்கிற தேன் எல்லாத்துலயும் எல்லா கண்டென்ட் பாட்டில்லையுமே எக்ஸ்பயரி டேட் போட்டு வருது. அப்ப அது தேனா இல்ல தேன் இல்லையா அப்படின்னு நமக்கே பெரிய குழப்பமா இருக்குன்னுவீங்களே. இந்த மாதிரிதான் இந்த கன்சூமர் வேர்ல்டுல எது உண்மை எது பொய்னே கண்டுபிடிக்கிறது பெரிய கஷ்டமா போச்சு. ஓகே நேயர்களே, வாங்க நம்ம அடுத்த பாட்டை கேட்போம். அப்படியே நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள், சாரி இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம் அடுத்த வருஷம். டாடா, பை பாய்.
ராணி உந்தன் மேல் நானும் வைக்கிறேன், ஏஹோ நானி கோணி ராணி உந்தன் மேல் நானும் வைக்கிறேன். மருதானி பூத்த காணி உன்னை தானி என்று கேட்கிறேன். நீ தூரம் என்றால் வேர்கிறேன், என் பக்கம் வந்தால் போகிறேன். ஒரே வல்லாளாய் மாறினேன், என எங்கே என்று தேடினேன். நீதான் நீதான் நீ மேகம் தான். கொய்யும் கண்கள் மெய்யும் பேசுவான்.